கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
ஓவா மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் பண்டாரவளை வளைய கல்வி பணிமனை ஓவா சமூக வானொலியுடன் இணைந்து நடாத்தும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டம் ஊடாக இணைந்து கொள்வது திருமதி சிவபாலன் சஞ்சீவனி. நான் அபுத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் நடன ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். அந்த வகையில் மாணவர்களே, இன்று நாம் நடனத்தின் கலாச்சார பண்பாடு வரலாற்று பின்னணியை அறிந்து கொள்வார் என்ற தேர்ச்சியில் கலைஞர்களின் வரலாற்று பின்னணியை ஆராய்ந்து அறிவார் என்ற தேர்ச்சி மட்டத்தின் கீழ் நாட்டிய கலாகேசரி வழுவூர் ராமையா பிள்ளை பற்றி அறிவோம். நீங்கள் தரம் 11 கல்வி கற்கும் மாணவர்களாக இருக்கின்ற நீங்கள் இம்முறை வினாத்தாள்களில் பகுதி 1-2 வாக்கியக்காரர்களின் வரலாற்றை வினாக்களாக உங்களுக்கு தரப்பட காத்திருக்கின்றன. இதில் பகுதி 1 உங்களுக்கான தேர்வு வினாக்கள், அதாவது பல்தேர்வு வினாக்களாகவும் MCQ வினாக்களாகவும், பகுதி 2 12 புள்ளிகளுக்குரிய தெரிவு வினாவாகவும் இவ்விடயம் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. அந்த வகையில் நாம் பல்தேர்வு வினாக்களின் போது சிறு சிறு கேள்விகளாகவே வரலாற்றில் சிறு சிறு கேள்விகள் வினாக்கள் தான் உங்களுக்கு கேட்கப்படும். ஆனால் பிள்ளைகளே, உங்களுக்கு பகுதி 2 இவரது வரலாற்றினை முழுமையாக, இவரது கலைப்பணியா எவ்வாறு இருக்கின்றது, இவரது புகழ் எப்படிப்பட்டது, இவருடைய தோற்றம் எத்தகையது என்பவற்றை வினாக்களாக உங்களுக்கு கேட்கப்படும். எனவே பகுதி 2 நீங்கள் வினாவுக்கு ஆயத்தமாகும் பட்சத்தில் பகுதி 1 உள்ள வினாக்களை உங்களுக்கு அழகாக செய்து கொள்ள கூடியதாக காணப்படும். எனவே பகுதி 2 உங்களுக்கு வாழ்க்கை வரலாற்றினை, வாக்கியக்காரர்களின் வாழ்க்கை வரலாற்றினை இவ்வாறு தலைப்புகளில் தான் உங்களுக்கான விடயங்கள் வினாக்கள் கேட்கப்படுகின்றன. அவரது தோற்றம், கலைப்பணி எத்தகையது, அவரது புகழ் எத்தகையது என்றவாறு கேட்கப்படுகின்றது. அந்த வகையில் இவர் வழுவூர் ராமையா பிள்ளை அவர்கள். தென்னிந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் வழுவூர் என்னும் கிராமத்தில் 1905 பிறந்தவர். எங்கு? தென்னிந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் வழுவூர் என்னும் கிராமத்தில் பிறந்தவர். இவ்வாறு வழுவூரில் பிறந்ததன் காரணமாகவும் இவருக்கு வழுவூர் ராமையா பிள்ளை என்ற பெயர் சூட்டப்பட்டது எனவும் கூறப்படுகிறது. அடுத்ததாக இவர் பற்றி கூறும் முக்கியமான ஒரு விடயம், கள்ளாமல் பாதி குலவிந்தை என்பார்கள் என்ற கருத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அதாவது இவர் நடனம் பற்றி, கலை பற்றி கல்லாமலேயே பிறந்த குலத்தின் விந்தை அவருக்கு அதிகமாக கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. என்னவென்றால், இவரது குலம், இவர் பிறந்த குலமானது தஞ்சை நால்வர் பிறந்த மரபு வந்த குலம். தஞ்சை நால்வர் என்பவர்கள் நாட்டிய உருப்படிகளை, நிகழ்ச்சிகளை மிக அழகாக எவ்வாறு நெறிப்படுத்தி, நிகழ்ச்சிக்கென உருப்படிகளை நெறியாக எவ்வாறு ஆட வேண்டும், அமைக்க வேண்டும் என்பவற்றை அமைத்து காட்டிய நால்வர்தான் இந்த தஞ்சை நால்வர். தஞ்சை நால்வர் நடனத்திற்கு மிக முக்கியமானவர்கள் என்பது நாம் அறிந்த விடயமே. தரம் 9 நாங்கள் இவர்களை பற்றி கற்றிருக்கிறோம். இவ்வாறான ஒரு குலத்தில் பிறந்தவரே இந்த வழுவூர் ராமையா பிள்ளை அவர்கள் ஆவார். இவ்வாறு பிறந்த வழுவூர் ராமையா பிள்ளை அவர்கள் இவரது குலத்தினை பார்க்கும்பொழுது, அதாவது குடும்ப பின்னணியை பார்ப்போமானால், இவரது குலத்தில் அதிகமான ஆசான்களும் அதிகமான நட்டுவனார்களும் அதிகமாக காணப்பட்டதாக, கலைஞர்கள் கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அதனால்தான் இவருக்கு பாதி கற்றது பாதி இருந்தாலும் மீதி அவரது குலத்தினால் கிடைத்த விந்தை, அவருக்கு கிடைத்த திறமை பாதிக்கு மேற்பட்டது அவரது குலத்தினால் கிடைத்தது என குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக இவர் கற்க தொடங்குகிறார். அடுத்ததாக இவர் எவ்வாறு கற்க தொடங்குகிறார் என்பதை நாம் பார்ப்போம். இவர் தஞ்சை நால்வர் வழியாக வந்த ஒருவர்தான் மாணிக்கம் பிள்ளை, வழுவூர் மாணிக்கம் பிள்ளை என்பவர். இவரிடம்தான் முதல் முதலாக பரதநாட்டிய கலையினை குருகுல முறைப்படி கற்க ஆரம்பிக்கிறார். தனது 7வது வயதிலேயே குருகுலத்திற்கு சென்று தன் மாமனாகிய மாணிக்கம் பிள்ளை அவர்களிடம் குருகுல முறையில் பரதநாட்டியத்தை கற்க ஆரம்பிக்கிறார். அவ்வாறாயின் இவரது கலைப்பணி, இவரது கற்றல் அவரது 7வது வயதிலேயே ஆரம்பிக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயமாக, நாம் கூற வேண்டிய விடயமாக உள்ளது. இதைத் தொடர்ந்து இதற்கு பின் இவரது கலைப்பணி ஆரம்பிக்கிறது. இதற்கு பின் நாம் ஒவ்வொரு விடயமாக பார்க்க வேண்டியது இவரது கலைப்பணி எத்தகையது, கலைப்பணி பற்றி. 1938 ஆண்டில் மயிலாப்பூரில் குடியேறி அங்கு வழுவூர் நுண்கலை மன்றம் என்னும் ஸ்தாபனத்தை நிறுவி நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு நடனம் பயிற்றுவிக்கிறார். இது இவருடைய முதலாவது கலைப்பணி என்றே கூற வேண்டும். 1938 ஆண்டில் இதை மாணவர்களாகிய நீங்கள் மிக கவனமாக உன்னிப்பாக ஞாபகத்தில் நிறுத்தி மனநமேனும் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். 1938 ஆண்டில் மயிலாப்பூரில் குடியேறி அங்கு வழுவூர் நுண்கலை மன்றம் என்ற ஒரு மன்றத்தை ஸ்தாபனத்தை நிறுவி அதில் பல மாணவர்களுக்கு, அதாவது நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு இக்கலையினை கற்பிக்க ஆரம்பிக்கிறார். எனவே இவரது கலைப்பணியை இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக ஆரம்பிக்கிறார். அடுத்த விடயமாக 1930 தொடக்கம் 1950 வரையிலான காலப்பகுதிகளில், எந்த காலப்பகுதி 1930 தொடக்கம் 1950 காலப்பகுதிகளில் இவர் மிக முக்கியமான 3 விடயங்களை செய்கிறார். அதாவது இந்நாட்டிய கலையை வளர்ப்பதற்காக மிக முக்கிய 3 விடயங்களில் இவர் ஈடுபடுகிறார். அதாவது 1930 தொடக்கம் 35 வரையிலான, 1930 தொடக்கம் 1935 வரையிலான காலப்பகுதிகளில் ஏற்பட்ட பரதக்கலை மறுமலர்ச்சி, இவர் மிக முக்கிய இடத்தை வகிக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது பரதக்கலை முன்பு காலங்களில் பரதக்கலையை மிக இழிவாக பேசியவர்கள் பலர் உள்ளனர். ஒரு தேவதாசிகள் காலத்தில் அதிகமாக போற்றப்பட்ட கலையாக இருந்தது. பின் தேவதாசிகளையும் கூட தாசிகள் என புறக்கணித்து இக்கலையும் புறக்கணிக்கப்பட்டது. அதன் பின் 1930 பின்புதான் இக்கலை மீண்டும் மறுமலர்ச்சி பெறுகிறது. கலையினை மீண்டும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்குகின்றனர். இக்கலையின் முக்கியத்துவத்தை உணர தொடங்குகின்றனர். இவ்வாறாக கலையினை முக்கியத்துவத்தை உணர்ந்து மக்கள் இக்கலையினை ஏற்க வேண்டும், இக்கலை வளர்ச்சியடைய வேண்டும் என்பவற்றை கருத்தில் கொண்டு அதிகமாக இவர் தனது பணியினை ஆரம்பிக்கிறார். மறுமலர்ச்சிக்கு மிக அதிகமாக உழைக்கிறார் என்றே கூற வேண்டும். அடுத்த விடயமாக, உயர் குடும்பங்களை சேர்ந்த இளம் பெண்களுக்கு பரதம் கற்க முன்வர வைக்கிறார். முதல் காலங்களில் இந்நடனமானது, பரதக்கலையானது மிக இழிவாக பேசப்பட்டதன் காரணமாக இக்கலையினை கற்பதற்கு மக்கள் மிகவும் பயந்த நிலையில் காணப்பட்டனர் என்ற நிலை இருந்தது. யாரும் விரும்பவில்லை, இந்த கலையினை கற்க எவரும் விரும்பவில்லை. எனவே பின்பு காலங்களில், மறுமலர்ச்சியின் பிற்பட்ட காலங்களில் இக்கலையின் முக்கியத்துவம் உணரப்பெறவே உயர்குலத்து பெண்கள், உயர்ந்த குலத்து பெண்கள் இந்நடனத்தை கற்க வேண்டும் என்பதில் இவர் ஆர்வம் காட்டவே, நம் பிள்ளையவர்கள் ஆர்வம் காட்டவே அதிகமான குலத்து உயர்குலத்து பல இளம் பெண்கள் இப்பரத கலையினை வந்து கற்க முன்வருகின்றனர் நம் பிள்ளையவர்களிடமே. அடுத்த விடயமாக, இவர் நடனம் கற்பிக்க தொடங்கிய காலம் பொற்காலம் என இவரே கூறிக்கொள்கிறார். அதாவது இவர் தன்னை பெருமிதமாக கூறிக்கொள்வதாக அர்த்தமில்லை. இவர் கற்பித்த காலம், இவர் நடனத்தை பயிற்றுவித்த காலம் இவருக்கு கற்பிக்க ஏதுவாக மிக அழகான காலமாக, இவருக்கு மிக மிக இனிமையான காலமாக, இவர் நடனம் கற்பித்த காலம் இவருக்கு மிக இலகுவாக நடனத்தை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய காலமாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இவை மூன்றும் இவர் 1930 தொடக்கம் 1950 வரையிலான காலப்பகுதிகளில் முக்கியமாக கலைக்கு செய்த தொண்டுகளாக காணப்படுகின்றது. அடுத்த விடயமாக, இவர் செய்த தொண்டுகளை பார்ப்போமேயானால், இந்தியாவின் சுதந்திர போராட்டம் 1947 மிக உச்சக்கட்டத்தில் காணப்பட்டது. உச்சக்கட்டத்தில் காணப்பட்ட இந்திய போராட்டத்தின் போது பாரதியார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற தேசிய பாடலை இயற்றியிருந்த காலத்தில் இந்த கவிதைகளுக்கு, இந்த பாடல்களுக்கு நடனம் அமைக்கிறார் நம் பொன்னையா ராமையா பிள்ளை அவர்கள். பிள்ளையவர்கள் பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாடலுக்கு மிக அழகாக நடனம் அமைத்து காட்டுகிறார். இவ்வளவு காலமும் உருப்படிகளை பார்த்து கொண்டு, உருப்படிகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த நம் மக்கள் புதிதாக ஒரு பாடலுக்கு நடனம் அமைப்பதை ஆடுவதை காண தொடங்குகின்றனர். இதன் மூலமாக இவருக்கு பல புகழும் கிடைக்கின்றது. இதன் பின் 1942 தமிழிசை இயக்கம் தொடக்கப்பட்டது. 1942 தமிழிசை இயக்கம் என ஒரு இயக்கம் இயங்க ஆரம்பிக்கிறது. இவ்வியக்கத்தின் கச்சேரிகளில் தமிழில் மட்டும் அல்லது தமிழிலும் உருப்படிகள் இடம்பெற வேண்டும், தாய்மொழியானது முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது என இவர்கள் இவ்வியக்கத்தினர் பிரசாரம் செய்ய ஆரம்பிக்கின்றனர். மக்களின் பலர் இதனை விரும்புகின்றனர். தன் தாய்மொழியில் உருப்படிகளை பார்க்க முடியும் என்ற விருப்பத்தை நம் மக்கள் விரும்புகின்றனர். நாம் என்றாலும் எமது தாய்மொழியில் ஏதாவது ஒரு விடயத்தை கற்கவோ பார்க்கவோ பேசவோ மிக விருப்பமானவர்கள்தான். எனவே அக்காலத்திலும் மக்கள் இவ்விடயத்தை வரவேற்கின்றனர். இதைத் தொடர்ந்து இவர் கூடுதலான தமிழ் உருப்படிகளை நடன நிகழ்ச்சிகளில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இவர் அதிகமான தமிழ் உருப்படிகளை இவரே இயற்றி, இவரே மேடையேற்றவும் மாணவர்களுக்கு கற்பித்து மேடையேற்ற ஆரம்பிக்கிறார். இதன் மூலமாக மிக புகழ்ச்சிகளும் ஆதரவும் இவருக்கு குவிகின்றது. சுதந்திரத்தை தொடர்ந்து சுதேச கலைகளான இந்த பரதக்கலை, சங்கீதக்கலை இவைகளுக்கு மேலும் சிறப்பு அதிகரிக்கின்றது. அதிகமாக சிறப்பும் மதிப்பும் பெறப்படுகின்றது. அடுத்ததாக, இவரை அனைத்தையும் தொடர்ந்து அக்காலத்தில் வழக்கொழிந்த நாட்டிய சுதந்திர சாஸ்திரத்தில் காணப்பட்ட 108 கரணங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்த விடயங்கள். சிவபெருமானால் செய்யப்பட்ட 108 கரணங்கள், 108 வகையான கரணங்களை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். அந்த 108 கரணங்களையும் இன்று நாம் கற்கின்றோம் என்றோமானால் அதற்கு முக்கிய காரணமாக இந்த ராமையா பிள்ளை அவர்கள் காணப்படுகிறார். அவர் காலத்தில் அவர் வழக்கொழிந்து கிடந்த இந்த 108 கரணங்களையும் சாஸ்திரங்களிலிருந்து தேடி ஆராய்ந்து மீண்டும் பரதக்கலையில் புகுத்திய பெருமை இவரையே சாரும். பிள்ளைகள், இந்த விடயத்தை நீங்கள் மிக முக்கியமாக கட்டாயமாக நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இவ்விடயம் நீங்கள் எழுதும் போது கட்டாயமாக புகுத்தி உங்களது வினா விடைகளில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக, இதை தொடர்ந்து ஏற்கனவே முன்னர் முன்னோர்களால் பின்பற்றப்பட்டு பின்னர் கைவிடப்பட்ட சில தீர்மானங்களை மீளவும் செய்முறைக்கு கொண்டு வந்தனர். இவர் என்ன செஞ்சிருக்கார், இவர் என்ன செய்கிறார் என்றால், ஏற்கனவே முற்காலத்தில் நம் முன்னோர்கள், அதாவது இவரது முன்னோர்கள் என்றே கூறலாம், தஞ்சை நால்வராக இருக்கட்டும், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், இவருக்கு முன்னிருந்த கலைஞர்கள் மிக அதிகமான பெரிய நமக்கே தெரியாத நிறைய தீர்மானங்களை வகுத்து வந்தனர். அவற்றை மீண்டும் இவர் அத்தீர்மானங்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதை எண்ணத்தில் கொண்டு அனைவரும் அதிலிருந்து பலன்களை பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மீண்டும் அவற்றை அத்தீர்மானங்களை மீளவும் செய்முறைக்கு கொண்டு வந்து இவற்றில் சில சில அழகான புதிய விடயங்களை இவரும் புகுத்துகின்றார். அவ்வாறு புகுத்தி இத்தீர்மானங்களை மீண்டும் பரத கலைக்குள் கொண்டு வந்து அழகு பார்க்கிறார். அந்த பெருமையும் நம் ராமையா பிள்ளை அவர்களையே சாரும். இதைத் தொடர்ந்து மாணவர்களாகிய நீங்கள் மிக முக்கியமான சில விடயங்களையும் உங்கள் விடைகளில் மிக குறிப்பிட்டு காட்ட வேண்டிய விடயங்கள் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் உங்களுக்கு பகுதி ஒன்றிலும் பயன்பட போகின்றன. கணபஞ்ச ராகங்களில் அமைந்த தியாகராஜ சுவாமியின் பஞ்சரத்ன கீர்த்தனைகள், அதாவது கணபஞ்ச ராகங்களில் அமைந்த தியாகராஜ சுவாமிகளின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளுக்கு முதல் முதலில் நடனம் அமைத்தவர் இவர் என்பதை இவர்கள் மிக முக்கியமாக கூறப்பட்டுள்ளது. இதனை உங்களுக்கு பகுதி ஒன்றில் கூட வினாவாக எழுப்பலாம். கணபஞ்சன ராகங்களில் அமைந்த தியாகராஜர் சுவாமிகளின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளுக்கு முதல் முதலில் நடனம் அமைத்தவர் யார் என கேள்வி வினாவினை உங்களுக்கு முதல் பகுதி ஒன்றில் பல்தேர்வு வினாக்களில் கேட்கலாம். எனவே இவற்றை மிக முக்கியமாக கூர்ந்து விளக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் கற்று வைத்திருக்க வேண்டிய விடயமாக காணப்படுகிறது. முத்து தாண்டவர், கோபாலகிருஷ்ண பாரதியார், பாபநாசம் சிவன், அருணாச்சல கவிராயர் ஆகியோரது பாடல்களையும் அதிகமாக பரதநாட்டியத்தில் கையாண்டவர் இவர். யார்? முத்து தாண்டவர், கோபாலகிருஷ்ண பாரதியார், பாபநாசம் சிவன் மற்றும் அருணாச்சல கவிராயர் ஆகிய அவரது பாடல்களை மிக முக்கியமாக அதிகமாக இவர் தனது பரதநாட்டிய கச்சேரிகளிலும் பரதநாட்டியம் கற்பிக்கும் மாணவர்களுக்கு அதிகமாக கற்பித்ததாகவும் கூறப்படுகிறது. அதையடுத்து பழனி முருகன், திருப்பதி வெங்கடேஸ்வரர், தஞ்சை பிரகதீஸ்வரர் பெயரில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் பல கீர்த்தனைகளும் வர்ணங்களும் பாடி அவற்றுக்கு தாமே நடனம் செய்து மேடையேறியும் ஏற்றியும் உள்ளார். என்னவென்றால், நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற அதிகமான உருப்படிகளில் தெய்வங்களை போற்றுவதாகத்தான் அமைகின்றது. அதை போலவே இவரும் பழனி முருகன், திருப்பதி வெங்கடேஸ்வரர், தஞ்சை பிரகதீஸ்வரர் இவர்கள் பெயரில் தமிழிலும் தெலுங்கிலும் அதிகமான கீர்த்தனைகளையும் வர்ணங்களையும் பாடி அவற்றுக்கு தாமே நடனமும் அமைத்து அவற்றை மேடையேற்றியும் காட்டியிருக்கிறார் என்பதை மிக முக்கியமாக கூறுகின்றனர். அடுத்ததாக பிள்ளைகளே, நாம் தெய்வீக ஆடற்களை என்ற நூலையும் இயற்றியவர் இவர் என்பதை தரம் 7 நாம் கற்றிருக்கிறோம். ஆசிரியர்களும் நூல்களும் என்ற பாடத்தில் நாம் நூல்கள் எழுதியவர் ஆசிரியர்கள் யார் என்ற கோணத்தில் பார்க்கும்போது தெய்வீக ஆடற்களை என்ற மிக முக்கியமான நூல் இது பரதக்கலைக்கு கிடைத்த பொக்கிஷம் என்றே கூறலாம். இவ்வாறான பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒரு நூலை, தெய்வீக ஆடற்களை என்ற நூலை இவர் எமக்கு இக்கலையுலகிற்கு நடனம் கற்கும் நமக்கு தந்து சென்றிருக்கிறார் என்பதில் நாம் மிகவும் மகிழ்ச்சியடைய வேண்டிய விடயங்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாம் பரதநாட்டியத்திற்கு செய்த பங்களிப்பிற்காக, அதாவது பிள்ளையவர்கள் பரதநாட்டியத்திற்கு செய்த பங்களிப்பிற்காக இவருக்கு கிடைக்க பெற்ற விருதுகள், முக்கியமான விருதுகள் எவை என பார்க்க போகிறோம். இவர் செய்த பணிகளுக்காக, இவர் செய்த கலை தொண்டுகளுக்காக நாட்டிய கலாகேசரி, இசை பேரறிஞர், கலை மாமணி, நாட்டிய செல்வம், பத்மஸ்ரீ விருதுகளையும் கூட இவர் பெற்றுள்ளார். இவை அனைத்தும் முக்கியமானவை. நீங்கள் மனனம் செய்து கட்டாயமாக வைத்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களாகிய நீங்கள் இந்த விருதுகள் அவை அனைத்தும் தான் பிள்ளையவர்கள் கலைக்கு எந்த அளவிற்கு தொண்டு செய்திருக்கிறார் என்பதை நமக்கு வலியுறுத்தி காண்கின்றது. அல்லது இந்த கலை, இந்த விருதுகள் மூலமாகத்தான் நாம் இவரது கலை தொண்டுகள் எத்தகையது, இவை அனைத்தும் அவர் செய்த கலை தொண்டுகளுக்கான சான்றுகள் என்றே கூற வேண்டும். அவர் எவ்வகையான கலைக்கு எத்தகைய பணிகளை ஆற்றியிருந்தால், தொண்டுகளை ஆற்றியிருந்தால் இவ்வாறான விருதுகளை இவர் பெற்றிருக்கக்கூடும், இத்தனை விருதுகளை இவர் பெற்றிருக்கக்கூடும். எனவே இந்த விருதுகள் அனைத்தையும், இவர் பெற்ற விருதுகள் அனைத்தையும் நாம் முறையாக மனனம் செய்தேனும் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வழுவூர் பாணி. வழுவூர் ராமையா பிள்ளை அவர்கள் வழுவூர் பாணியில்தான் தனது நடன பள்ளியையோ ஸ்தாபித்த நிலையங்களில் மாணவர்களுக்கு கற்பித்தது வழுவூர் பாணியில் என கூறப்படுகிறது. இவ்வாறு வழுவூர் பாணியில் இவர் இந்த வழுவூர் பாணியானது இவரது குலச்சொத்து என கூறப்படுகிறது. அதாவது இவர் குலவ மரபில் வந்ததே இந்த வழுவூர் பாணி என கூறப்படுகிறது. வழுவூர் பாணி என்பது என்னவென உங்களுக்கு நன்றாக தெரியும். நாம் கற்கும்போது பந்தனை நல்லூர் பாணி, வழுவூர் பாணி என இரண்டு பாணிகளை ஏற்கனவே கற்றிருக்கிறோம். அதில் வழுவூர் பாணி இவரது குலச்சொத்து என மிக முக்கியமாக இங்கு கூறப்படுகிறது. அடுத்ததாக மாணவர்களே, வழுவூர் ராமையா பிள்ளையிடம் பரதநாட்டியம் பயின்ற மாணவர்களில் ஆண்கள் பெண்கள் இருபாலாரும் இருந்ததாக கூறப்படுகிறது. இவரிடம் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மாணவர்களாக இருந்து அதிகமாக நடனம் பயின்று வந்துள்ளனர் என கூறுகின்றனர். இவரிடம் கற்ற மாணவர்கள் அவைக்காற்று கலைஞர்களாகவும், நட்டுவனார்களாகவும், நாட்டிய நெறியாளர்களாகவும், ஆய்வாளர்களாகவும், விமர்சகர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர். அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்களாக இவர்கள் காணப்படுகின்றனர். தன்னை போலவே தன் மாணவர்களையும் மிக சிறப்பானவர்களாக உருவாக்கிய பெருமை நம் பிள்ளையவர்களை சேரும். அடுத்ததாக இவரை பற்றி கூறும்போது மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் கூற வேண்டியுள்ளது. என்னவென பார்த்தால், இவர் நட்டுவாங்கம் தின் மிக முக்கியமாக இவர் நட்டுவாங்கம் செய்வதை மிக முக்கியமாக வலியுறுத்திய ஒருவராக காணப்படுகிறார். இவர் கூறுவது என்னவென்றால், பாதி நட்டுவாங்கம் பாதி ஆட்டம் என இவரது கருத்து காணப்பட்டது. நட்டுவாங்கம் அழகாக ஒளித்தாலே ஒளிய நடனம் சோபிக்காது, அழகு பெறாது என்பதில் இவர் மிக கவனமாக இருந்தவர். சரியாக கற்காமல் நட்டுவாங்கம் செய்பவர்களை ஒட்டி இவர் மிக கவலைப்பட்டார். பிழையாக நட்டுவாங்கம் செய்பவர்களை இவர் மிக கவலையுடன் பார்த்த காலம் இருந்தது. நட்டுவாங்கத்தை ஒரு தனி கற்கையாக கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அந்த ஆசையானது இப்போது பெரிதளவில் அதிகமாக நிறைவு பெற்றுள்ளது என்றே கூற வேண்டும். காரணம், தற்போது நடனம் கற்கும் கல்லூரிகளாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், இவை அனைத்தில் நட்டுவாங்கத்தை தனியாக கற்பிக்கின்றனர் என்பது சிறப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம். அதேபோல் இவர் நட்டுவாங்கம் செய்வதற்கு மிக பொருத்தமானவர்கள் என ஆண்களை குறிப்பிடுகின்றார். ஆண்களே மிக பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் நட்டுவாங்கம் செய்வதற்கு என அவரது கருத்து காணப்பட்டது. ஆனால் தற்போது பெண்களும் நன்றாக நட்டுவாங்கம் செய்து வருகின்றனர். காரணம், பயிற்சிகளை சரியான முறையில் அளிப்பதனால் அவரது ஆசை இங்கு நிறைவேறியுள்ளது. அடுத்ததாக, பொதுவாக இவரிடம் கற்ற மாணவர்கள் பற்றி நோக்கும்போது, இவரிடம் கற்று பிரபல்யமாக கூறப்படுகின்றவர் மாணவர்களை பார்க்கும்போது, முக்கியமாக கலை நடனமணிகளான கமலா, ஆனந்தி, சித்ரா, விஸ்வேசன், ராதா, வைஜெயந்தி மாலா, ஹேமமாலினி, பத்மா சுப்பிரமணியம், விஜயலட்சுமி இவர்களை கூற முடியும். மிக முக்கியமானவர்களாக பிரபல்யம் பெற்ற சிலராக இவர்களை கூற முடியும். இவையல்லாது இலங்கையிலிருந்து இவரிடம் கற்றுத் தேர்ந்த மாணவர்களும் உள்ளனர். அவர்கள் திரிபுர சுந்தரி, யோகானந்தம், கார்த்திகா கணேசன், மாலதி சிவகுமார், ஸ்ரீரங்கம் சகோதரிகளான ஸ்ரீகாந்தம் சகோதரிகள் என்று கூறப்படுகின்ற சரோஜினி, விகாஷா என்கிற இருவர் மற்றும் தர்மா, கல்யாணி சுந்தரலிங்கம், சுபாஷினி பத்மநாதன் என்பவர்களை குறிப்பிட்டு கூறலாம். சுபாஷினி பத்மநாதம் அவர்களின் நூல்களை கூட நாம் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறோம். இவற்றை நாம் பெருமையாக கூற முடியும். ராமையா பிள்ளை அவர்களின் மாணவர்களின் நூல்களை நாம் கற்கின்றோம், அவர்களது நூல்களை நாம் கற்றிருக்கின்றோம் என்பதை நாம் கூறக்கூடியதாக காணப்படுகின்றது. இவ்வாறு சிறப்பாக தொடர்ந்த இவரது பணி, கலைப்பணி, இவ்வாறு தொடர்ந்து சென்ற இவரது கலைப்பணியானது 1991 ஆம் ஆண்டு 68 வயதில் நிறைவு பெறுகிறது. அதாவது இவர் 1991 ஆம் ஆண்டு தனது 68வது வயதில் இறைவனடி சேர்கிறார். இது கலையுலகம் பெரும் சோகத்தில் ஆழ்ந்த காலமாக காணப்படுகிறது. பெரும் சொத்தை இழந்த காலம் அது. எனவே இவரது கலைப்பணியினை இவரது புதல்வர்களாகிய வழுவூர் சாம்ராஜ், வழுவூர் மாணிக்க விநாயகம் மற்றும் இவரது பேரனாகிய பழனியப்பா ஆகியோர் இன்று வரையிலும் தொடர்ந்து செய்து கொண்டு செல்கின்றனர் என்பதன் மூலமாக இவர் இன்னும் கலையுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை எம்மால் கூற முடிகின்றது. மிக சிறப்பாக இவரது கலைப்பணியினை இவர்களது மக மைந்தர்களும் பேரனும் இணைந்து எடுத்து செல்கின்றனர் என்பதில் ஐயம் இல்லை. ஆகவே மாணவர்களே, இவரது வரலாறு பற்றி நீங்கள் கூற வேண்டிய விடயங்களில் மேற்கூறிய விடயங்களை உள்ளடக்கி எழுதும் பொழுது போதுமானதாக காணப்படும். இவரது கலைப்பணி, இவரது விருதுகளவை, இவரது தோற்றம் என்பவற்றை கூறினால் போதுமானதாக காணப்படும். உங்களுக்கு 12 புள்ளிகளுக்கான விடயங்கள் இங்கு கூறப்பட்டுள்ளன. நீங்கள் இந்த வினாக்களை தெரிவு செய்யும் இடத்து அந்த அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி விடைகளை எழுதும் பட்சத்தில் உங்களுக்கான 12 புள்ளிகள் முழுமையாக கிடைக்க பெறும். இலகுவாக உங்களால் இந்த 12 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்விடயங்களை சிறிது நுணுக்கமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் சிறு குறிப்பு எடுத்து வாசித்து பார்க்கும் இடத்து ஒரு கதை போல், அவரது வரலாற்றை கதை போல் ஞாபகத்தில் நிறுத்தி கொள்ளும் இடத்து நாம் பகுதி 1 வரும் வினாக்களுக்கும் கூட மிக அழகாக நம்மால் பதில்களை விடைகளை அளிக்கக்கூடியதாக காணப்படும். எனவே உங்களுக்கான வினாக்களாக, ராமையா பிள்ளை அவர்களது தோற்றம் எத்தகையது? தோற்றம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் பிறந்தது, வளர்ந்தது, அவர் கல்வி கற்க ஆரம்பித்தது அவற்றை கூற வேண்டும். அவரது குல மரபு, குலத்தில் பிறந்தவர்கள், எக்குலத்தில் பிறந்தவர், அவரது குலத்துக்குரிய பெருமை என்பவற்றை கூறினால் போதுமானது இவ்வினாவிற்கு. பிள்ளை அவர்களது கலைப்பணிகளை, கலை தொண்டுகளை விளக்குக என்று ஒரு வினா. இவ்வினாவில் நீங்கள் அவரது தொண்டுகள், கலை தொண்டுகள், அதிகமாக கலைப்பணிகள் நாம் நிறையவே பார்த்திருக்கிறோம். அவற்றை தொகுத்து கூறும் பட்சத்தில் அதற்கான விடைகளாக அவை அமையும். எனவே இவ்விடயத்தில் வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களது வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இன்று நாம் கற்றோம். எனவே நாம் கற்ற விடயங்களை நன்கு நினைவுறுத்தி உங்களது வினாத்தாளில் வரும் வினாக்களுக்கு மிக அழகாக, சரியாக, முறையாக மனதில் நிறுத்தி வினாக்களுக்கு விடையளிக்குமாறு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உவா, எனவே இவ்வாய்ப்பை அளித்த உவா குருகுலம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களுக்கு கற்பிக்கும் இவ்வாய்ப்பை சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி தந்த பண்டாரவளை கல்வி பணிமனைக்கும் வலயக்கல்வி பணிமனைக்கும் தமிழ் பிரிவின் கல்வி உதவி பணிப்பாளர் மதிப்பிற்குரிய கானா யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் குரல் பதிவின் போது எனக்கு உதவிய அனைவருக்கும் எனது நன்றிகளையும் உவா சமூக வானொலிக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு உவா சமூக வானொலி வழங்கும் உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் உவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து உவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் உவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.